இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நம்முடைய தியானத்திற்காக நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:22 நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:22.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்
மூடனே
என்று சொல்லுகிறவன்
எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி கூடி வந்த திரளான ஜனங்களுக்கு அவர் செய்த ஒரே பிரசங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லாத விஷயமே இல்லை, எல்லா விஷயத்தையும் சொல்றார். அதிலும் இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்குள் செல்வதற்கான பல காரியங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். 20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆரம்பிச்சு ஒரு டாபிக் எடுக்கிறார். அப்படியே டாபிக் டாபிக்கா போயிட்டே இருப்பார். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. இப்படி சொல்லிவிட்டு வேதபாரகர் பரிசேயர் அவருடைய நீதியை வரிசைப்படுத்திட்டே வர்றார். ஒவ்வொரு நீதி, அதாவது அவருடைய நீதினா என்னன்னா நியாய பிரமாணம் 10 கட்டளைகள், அதுதான் அவங்களுடைய நீதி. அதை தான் அவங்க வந்து நீதியா நினைச்சாங்க. ஆகையினால இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு கட்டளைகளை சொல்லி சொல்லி அதை கிருபையின் பிரமாணமாக அவர் மாற்றி மாற்றி சொல்லிட்டு வர்றாரு. அடுத்த லெவலுக்கு அவர் பிரீச் பண்ணிட்டே வர்றாரு. இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 21 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நியாயப்பிரமாணத்தை பேசுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக. இது பூர்வத்தாருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு இது எழுதப்பட்டது. அடுத்தது என்ன சொல்றாரு, இப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். பழைய ஏற்பாட்டு காலத்தின் நீதியின்படி கொலை செய்கிறவன் நரகத்துக்கு போவான், நியாயம் தீர்க்கப்படுவான். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு கிருபையின் சத்தியம் எப்படிப்பட்டது என்றால், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவனே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாயமில்லாத கோபம், நியாயமில்லாத கோபம், இந்த செய்தியின் தலைப்பு அதுதான், நியாயமில்லாத கோபம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நியாயமில்லாத கோபம், நியாயமான கோபம், அதை நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு தெரியணும். ஆண்டவர் என்னைக்குமே கோபமே உனக்கு வரக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லல, கோபமே பாவம் ஆண்டவர் ஒருபோதும் சொல்லல. நல்ல கோபங்கள் இருக்கிறது, தவறான கோபங்கள் இருக்கிறது, நியாயமான கோபங்கள் இருக்கிறது, நியாயம் இல்லாத கோபங்கள் இருக்குது. கர்த்தர் நமக்கு கோபத்தை பாவம் சொல்லல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது கோபம் என்பது ஒரு பாவம் அல்ல, கோபம் என்பது ஒரு உணர்வு, மனுஷனுக்குள் இருக்கிற ஒரு உணர்வு. இப்ப பிள்ளை தவறு செய்தால் தண்டிங்க, அப்ப தண்டிக்கணும்னா எப்படி தண்டிக்கணும், கோபம் வந்தாதான் தண்டிக்க முடியும் இல்ல. அப்போ பிள்ளையானவரை நடக்க வேண்டிய வழியில் நடத்தினார், அவன் தவறு செய்யும் பொழுது பெரும்பை கையாளுனார். அப்ப இதெல்லாம் எப்படி வரும், கோபத்தோடு தான் அது வரும். கோபம் என்பது ஒரு உணர்வு, அந்த உணர்வை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் அது நல்லது. ஆனால் அதே உணர்வை தவறான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அது தவறாய் போய்விடுகிறது. ஏன், நம்மையே நியாய தீர்ப்புக்கு நேராய் கொண்டு போய் நிக்க வச்சிடும், நம்மையே நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் நிக்க வச்சிடும். ஆகையினால் இந்த இடத்துல இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிற ஒரு காரியம், நியாயமான கோபம்னா என்ன, நியாயம் இல்லாத கோபம்னா என்னங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஏன்னா நியாயமான கோபத்திற்கு கர்த்தர் என்னைக்குமே தண்டனை சொல்லல. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், அந்த வார்த்தையை போடுறாரு பாத்தீங்களா, தன் சகோதரனை கோபித்துக் கொள்ளுகிறவன் சொல்லல, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் தான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்ற. அப்படியானால் இந்த நியாயமான கோபம்னா என்ன, நியாயம் இல்லாத கோபம்னா என்ன, இது நமக்கு தெளிவா தெரியணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும். சரி, இன்னைக்கு இது ஜென்ரலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும், நியாயமான கோபம், நியாயம் இல்லாத கோபம் அப்படின்னா இவன் என்ன திட்டான், எனக்கு கோபம் வந்துச்சு, நான் திட்டேன் அப்படின்றோம் இல்லையா. ஏதாவது ஒண்ணு நமக்கு இவன் என்னை பத்தி ஏதாவது பண்ணிட்டான், அதுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு, இதை செஞ்சிட்டோங்கிறோம். இந்த கோபம் என்பதை நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் வச்சு நம்ம நியாயப்படுத்துறோம், ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம நியாயப்படுத்துறோம், இதனாலதான் இப்படி வந்துச்சு, இதனாலதான் அப்படி செஞ்சேன். நம்ம எதற்கும் ஒரு நியாயப்படுத்த நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே எது ஞானம், நியாயம், வேத வசனத்திற்கு முன்பாக எது நியாயமானது எது நியாயம் இல்லாதது என்பதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு தெரியணும். நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆயிடாது, வசனத்தின் வெளிச்சத்தில் எது நியாயம் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த கோபம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை உபதேசம் பண்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இதை சொல்லுகிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அதை நம்ம பார்க்கணும். இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரே, இந்த இயேசு கிறிஸ்துடைய பிராக்டிக்கல் லைஃப், அவருடைய நடைமுறை வாழ்க்கையில், அவர் இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகள் மனிதனாய் வாழ்ந்தார். கடைசி 3.5 வருஷம் பப்ளிக் லைஃப் லீட் பண்ணார், பிதாவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கையை செய்தார். அவருடைய அந்த 33.5 வருட வாழ்க்கையில், அதுவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற கடைசி 3.5 வருஷத்தின் வாழ்க்கையில் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் துல்லியமாய் வேதத்தில் எழுதியிருக்கு. அதனாலதான் அவருடைய சரித்திரம் ஒரு புத்தகம் அல்ல, 4 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா, 4 சுவிசேஷம். அவருடைய லைஃப் 4 விதத்தில் எழுதியிருக்கு, மத்தேயு ஒரு விதமாய், மார்க் ஒரு விதமாய், லூக்கா ஒரு விதமாய், யோவான் ஒரு விதமாய், ஒவ்வொருவரும் 4 கோணத்திலும் அவருடைய வாழ்க்கை ஆராயப்பட்டிருக்கிறது, 4 கோணத்திலும் அவருடைய வாழ்க்கையானது விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய தன்மைகள், அவருடைய உலக பிரகாரமாக மனுஷீக தன்மைகள், அவருடைய தெய்வீக தன்மைகள், இப்படி அவருடைய காரியங்கள் எல்லாம் எல்லா பகுதிகளும் நமக்கு பைபிள் எழுதியிருக்கு. சரி, இதுல பார்க்கும் பொழுது இந்த கோபத்தை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான் சொன்னாரே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல அவர் கோபம் கொண்டாரா இல்லையா? உண்மையா சொல்லப்போ நம்ம எல்லாரும் கூட அவருதான் ரொம்ப கோபம் வந்திருக்குது நிறைய சந்தர்ப்பத்தில். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய லைஃப் நான் காட்ட போறேன், அவருடைய லைஃப்ல கோபம் உணர்ச்சிக்கு அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவருடைய லைஃப் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய லைஃப்ல கோப உணர்வுகள் எப்படி இருந்தது, அதை எப்படி இதை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது நியாயமான கோபம் எது, நியாயம் இல்லாத கோபம் எது என்பதை நீங்கள் துல்லியமாய் புரிந்து கொள்ள முடியும். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ரகசியம், இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்பொழுது நாம் எடுத்து வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் சம்பவம். நியாயமான கோபம், நியாயமில்லாத கோபம் என்று பல காரியங்கள் இருக்கிற நிறைய வசனங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் வேகமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம்.
பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய்
தேவாலயத்திலே
ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு
கயிற்றினால் ஒரு சவுக்கை இருக்கை உண்டு பண்ணி
அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும்
அவர்கள் யாவையும் ஆடு மாடுகளையும்
தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு
தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி
பலகைகளை கவிழ்த்து போட்டு
பலகைகளை கவிழ்த்து போட்டு
புறா விற்கிறவர்களை நோக்கி
புறா விற்கிறவர்களை நோக்கி
இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்
இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்
என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
என்னை
பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள்
இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இப்பதான் இந்த யோவான் 2 அதிகாரத்தில் அவருடைய முதல் அற்புதம் ஆரம்பிக்குது. இந்த 2 அதிகாரத்தில் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அவர் செய்த முதல் அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார். அந்த முதலாவது அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டிலே செய்து அதற்கு பிறகு நேராக அவருடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு ஆண்டவர் எருசலேமுக்கு வரார். எருசலேமுக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக பிரசங்க ஊழியங்களை இனிதான் அவர் ஆரம்பிக்க போறார். வந்து அந்த தேவாலயத்தை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தின் பிரகாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று சொல்லி அமைப்புகள் இருக்கிறது. இந்த பிரகாரத்திலே பார்க்கும் பொழுது வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வியாபாரம், ஆடுகளை விற்கிறார்கள், மாடுகளை விற்கிறார்கள், புறாக்களை விற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவாலயத்திலே காணிக்கை செலுத்துவதற்கான காசுக்காரர்கள், அதாவது சில்லற கொடுக்கிற சில்லறனா தேவாலயத்திற்கென்று செலுத்துவதற்கென்று சில கரன்சி இருந்துச்சு, சில நாணயங்கள் இருந்துச்சு. அந்த நாணயங்கள் வந்து தட்டுப்பாடு கிடைக்காது, ஆகையினாலே அந்த நாணயங்களை கொண்டு வந்து உள்ளேயே டேபிள் போட்டு அந்த நாணயங்களை வச்சிருப்பாங்க. அப்பொழுது ஜனங்கள் அந்த நாணயம் கிடைக்காமல் வருகிறவர்களுக்கு இவங்க அதிக பணத்தை வாங்கி கொண்டு அந்த நாணயத்தை கொடுப்பாங்க, அதை அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவாங்க. இதுதான் காசுக்காரர்கள். இப்படி அந்த தேவாலயத்திலே பலவிதமான வியாபாரம் நடந்துச்சு. கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக புறாக்கள், கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக ஆடுகள், கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக மாடுகள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக நாணயங்கள், இது எல்லா வியாபாரமுமே உள்ளே நடந்திருந்துச்சு. இதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான கோபம் வந்துச்சு. அவங்களோட போய் அவர் நிதானமா பேசல, ஏன்பா இங்க போய் வியாபாரம் பண்றீங்க, கொஞ்சம் வெளியில போய் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணலாமே, எதுக்கு இங்க உள்ள வச்சு நீங்க பண்றீங்க, தேவாலயத்தில் பண்றது சரிதானா, அப்படிலாம் பேசல. அவர் சாஃப்டாலாம் பேசல, பார்த்தாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்தாரு, நேர வெளியில போனாரு, ஒரு கயிறு எடுத்தாரு, நல்ல சாட்டை ரெடி பண்ணாரு, ஒண்ணுமே பேசல. வந்தாரு, அடி 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 நடிச்சார், ஆடு மாடெல்லாம் அடி அடி நடிச்சார், எல்லாம் கயிறு அறுத்துட்டு ஓடி போச்சு. ஆடு மாடெல்லாம் இவர் அடிச்ச அடியில் எல்லாம் பிச்சுட்டு ஓடி போச்சு. காசுக்காரர்கள் டேபிள் போட்டு ரொம்ப உரிமையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்து பேசல, தூக்கி அடிச்சார் அந்த டேபிள் எல்லாத்தையும், பேச்சே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சார், எல்லாம் அழறிட்டாங்க. இப்படி ஒருவர் செய்வான்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டார், எல்லாத்தையும் வெளியேற்றிட்டார். ஏன்னா இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவருக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து நியாயம் பேசணும்னு வச்சுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த வியாபாரத்திலே அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கும் பங்கு இருக்குது, அவங்களுக்கு ஒரு கமிஷன் போயிருக்கும், அதனாலதான் உள்ள கடை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே அநியாயங்கள் நடக்குது. அந்த ஆசாரிகள் பணத்தை வாங்கிட்டு கடை வைக்கிறதுக்கு ஸ்டால் போடுறதுக்கு உள்ளே இடம் கொடுத்துட்டாங்க, இவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு செய்யறதா ரைட் அண்ட் ராயல் அங்க கடை வச்சிருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால் இவங்க எல்லாம் நல்லதனமா பேசி எல்லாம் இவங்களை கிளியர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க பணம் கொடுத்து கடை எடுத்துருக்கிறாங்க, இவங்களை காலி பண்ண முடியாது. ஆகையினால் இவங்க இடத்துல அவர் பேசல, சரியான கோபம் வந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி அடிச்ச. சீஷர்களே அழுந்துட்டு இருப்பாங்க, என்ன இவருக்கு இவ்வளவு கோபம் வருது. ஆனா பின்னாலதான் உணர்றாங்க, உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி அதுக்கு பின்னாலதான் அவங்க உணர்ந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வந்தது? தேவாலயத்தில் இந்த ஆடு மாடு புறாக்கள் காசுக்காரர்கள் இருக்கிறதுனாலே அவருக்கு கோபம் வந்துச்சு. ரீசன் எல்லாம் கவனிச்சுட்டே வரணும். இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஏன் அவருக்கு இந்த கோபம்? இந்த இடத்துல அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கோபம்? நிதானமாய் கொஞ்சம் கூட நடக்கல, இவ்வளவு ஷார்ப்பா அவர் கோபப்பட்டதுக்கு காரணம் என்ன? இந்த தேவாலயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20
உங்கள் சரீரமானது
நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும்
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே.
ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
நம்முடைய சரீரம் என்பது என்ன என்பதை இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. தேவன் கொடுத்த சரீரம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் இது. ஆகையால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நீங்களே உங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது. அடுத்த வார்த்தை பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் சரீரம் யாருக்கு உரியது? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். அந்த வார்த்தை கவனிக்கணும். நம்முடைய சரீரம் நமக்குரியது அல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த இடத்தில் நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு விலை கொடுத்து தம்முடைய ரத்தத்தினால் வாங்கியிருக்கிறார். இந்த சரீரம் தேவனுக்கு உடையது, அவருக்கு சொந்தமானது என்று வேதம் சொல்லுது. ஆகினாலே இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆகையால் இந்த சரீரம் நமக்குரியதல்ல, தேவனால் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவினால் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டு விதத்தில் ஆண்டவருக்கு சொந்தம். பிதாவாகிய தேவன் இந்த சரீரத்தை உண்டாக்கினார். ஆனால் இந்த சரீரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் பாவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பதாக, இந்த சரீரமானது தீட்டுப்படுத்தப்பட்டது. அப்ப நமக்கு இது எங்கிருந்து வந்தது நமக்கு தெரியாது. தேவன் படைத்தது என்ற அறிவு நமக்கு கிடையாது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். எப்படி வராரு? தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்களரை கழுவி இந்த சரீரத்தை செகண்ட் ட்ரிப், பிதா படைத்ததை நம்ம அசுத்தமாகிட்டோம். செகண்ட் டைம் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த விலை கிரயத்தினாலே இந்த சரீரத்தை மறுபடியும் வாங்கிட்டார். ஒன்ஸ் நம்ம தொலைச்சாச்சு, அதை மறுபடியும் தன்னை ரத்தத்தை கொடுத்து அதை வாங்கிட்டார். எதுக்காக? பரிசுத்தாவியானவர் வாசம் பண்றதுக்காக. பரிசுத்தாவியா பாருங்க, இப்ப நம்முடைய சரீரத்தை குறித்து ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு பாருங்க. பிதா படைச்சாரு, நம்ம இழந்தோம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் ரத்தத்தை கொடுத்து அதை செகண்ட் ட்ரிப் சொந்தமாக்கிட்டார், வாங்கிட்டார். இப்ப என்ன சொல்றாரு, ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்காய் கொடுக்கப்பட்ட சரீரம், இந்த சரீரத்திலே நீங்கள் உங்கள் ஆவியினாலும் இந்த சரீரத்தினால் மாம்சத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதை பரிசுத்தமாய் காத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, கர்த்தருக்கு சொந்தம். பிதாவாகிய தேவனால் படைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் மறுபடியும் வாங்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சரீரம் ஆண்டவருக்குரியது. இதிலே காசுக்காரர்கள் இருக்கக்கூடாது, புறா விற்கிறவர்கள் இருக்கக்கூடாது, ஆடு மாடுகள் விற்கிறவர்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, பிசினஸ் ஓரியன்டா உங்க லைஃப் லீட் பண்ணாதீங்கன்ற, புரியுதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்க்கை பணம் பணம் பணம், உலகம் உலகம் உலகம், உலகத்தின் காரியம், இதுவே வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சரீரத்தை இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமாக்கிட்டாரு, ஆகிய நாளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் கர்த்தருக்கு சொந்தம். இதை பிசினஸ் ஓரியன்டா உங்கள் லைஃப்ல நீங்க லீட் பண்ணாதீங்க. நீங்கள் புதிய மனுஷன், புதிய சரீரம், புதிதாய் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரத்தினால் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள், துதியுங்கள், சோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த சரீரத்தினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த சரீரத்தை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சொந்த காரியத்திற்கு அல்ல, பிசினஸ் ஓரியன்டா அந்த சரீரம் மாறிடக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு அவயவங்களினால் நாம் தேவனை மகிமைப்படுத்தும். நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய செவிகள், நம்முடைய வாய், எல்லாமே ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்றார். சரி, இன்னைக்கு நான் ஒவ்வொன்றையும் ரொம்ப டிஸ்கிரைப் பண்றதுக்கு நேரம் இல்ல, இதுல ஃபாஸ்டா நான் போக நினைக்கிறேன். இப்படி கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலே இதிலே ஒரு தேவ பிள்ளை தவறும் போது ஆண்டவருக்கு கோபம் வரும். நான் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஜெக்ட்லயே எனக்கு டைம் போயிடும், அதனால ரொம்ப நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இதில் ஒருவன் தவறும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கங்கள் எல்லாம் உலகத்தனமாகவே இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு அந்த நபரை குறித்து கோபம் வரும், கண்டிப்பா கோபம் வரும். அதுதான் இங்க நடந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் இந்த சரீரத்தை வாங்கினதுனாலே இதை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதை தீட்டுப்படுத்தவோ உலகத்தனமாக்கவோ ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், அவருடைய கோபம் இப்படி வந்துச்சு. ரெண்டாவது, ஃபாஸ்டா ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:1 வாசிக்கலாம்.
மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி
அவர்களை பார்த்து
ஓய்வு நாட்களில்
நன்மை செய்வதோ
தீமை செய்வதோ
ஜீவனை காப்பதோ அழிப்பதோ
எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
அந்த மனுஷனை நோக்கி
உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான்.
அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அதனால நடந்ததுன்னு அடுத்த ஒரு வசனத்தை படிச்சிடலாம்.
உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்.
அவருக்கு விரோதமாக ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணாங்க. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சனிக்கிழமை ஜெபாலயத்துக்கு போறார், ஓய்வு நாள். அப்பொழுது அந்த இடத்திலே திரளான ஜனங்கள் பரிசேயர்கள் தங்களுடைய வழக்கத்தின்படி அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்னு அவங்களை வேடிக்கை பார்க்கிறாங்க. இவரை என்ன ஏதாவது ஒரு விதத்தில் அவரை பிளாட் பண்ணணும்னு பார்க்கிறாங்க. அந்த ஜெபாலயத்திலே ஒருவன் சூம்பின கையுடையவனா இருக்கிறான். எலும்புகள் வளர்ச்சி இல்லை, கை வளரவில்லை, சுருங்கி போய் சூம்பின ஒரு கை. இந்த இடத்திலே அந்த மனுஷனும் இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், ஒரு கூட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இந்த பரிசேயர்கள், இது ஓய்வு நாள், இதிலே எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீர்மானமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷனை மட்டும் அவர் சுகமாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு உள்ளான ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து நின்னு பாக்குறாரு. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியுது. இப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியுது. மைண்ட்ல அப்படியே ரீட் பண்றாரு. ரீட் பண்ணிட்டு இதுக்கு சரி, இவங்க என்னதான் வாயில சொல்றாங்க பார்க்கலாம், மனசுல இப்படி நினைக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் பண்ணி கொஞ்சம் எழுந்து நிலுப்பாங்கிறாரு. நிக்கிறான். இன்ன உடனே ஒரு கேள்வி ரைஸ் பண்றாரு. ஓய்வு நாள்ல நன்மை செய்யறதோ தீமை செய்யறதோ, ஜீவனை காக்கிறதோ அழிப்பதோ, எது நியாயம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றாரு. அப்ப ஓய்வு நாளிலே நன்மை செய்யறதுல தப்பு கிடையாது, நன்மை செய்யலாம், நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா இவர் உடனே இவனை சுகமாக்கிடுவார். இந்த கேள்வியை இவங்களுக்கு முன்னால வைச்ச அவங்க வாயில பதில் வாங்கி அதன் பிறகு அவர் கிரியை செய்யலாம்னு பாக்குறாரு. ஆனால் இவங்க பாக்குறாங்க, நன்மை செய்வது சரின்னு சொல்லிட்டா உடனே அவர் அற்புதம் செஞ்சிருவார், இவரை நம்ம குற்றப்படுத்த முடியாது. பேசாம இருக்கிறாங்க. அவர் கேட்டுட்டே இருக்கிறார், கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தீமை செய்யலாம், நன்மை செய்யலாம, தீமை செய்யலாம், ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறார். தீமை செய்யலாம்னு சொல்றது தைரியம் இல்லை, ஜீவனை காப்பதை அழிக்கிறதோ அழிக்கிறதுன்னு சொல்றதுக்கும் தைரியம் இல்லை. அதே நேரத்தில் ஜீவனை காப்பது நல்லதுன்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு மனசு வரல. என்ன சொன்னா இவர் உடனே இவனை அற்புதம் பண்ணிடுவார். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு இடரல் பிடித்த ஒரு மனுஷர்களாக, அவருக்கு விரோதமான எண்ணம் கொண்டவர்களாக இந்த பரிசெயர்கள் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கிறாங்க. பார்த்தார், ஒரு பக்கம் மனசுல வெசலம் வந்துச்சு, இப்படி ஒரு கடினமா இருக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்தது வசனம், இப்படி உடைய வாழ்க்கை இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குது. அந்த வசனம் அடுத்தது எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டீங்க, மனசுக்குள்ள வசனம் வெளியில கோபம் கொந்தளிச்சு வந்தது. கோபமா ஒரு முறை முறைச்சார். அந்த மௌனமா இருக்கிறவங்களை பார்த்து ஒரு முறை முறைச்சார். கோபத்துடனே அவர்களை பார்த்தான்னு இருக்குது. ஒரு முறை முறைச்சார் அவங்க எல்லாத்தையும். மௌனமா இருக்கிறத கூட அவர் முறைச்சாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அந்த கோபத்தில் கொஞ்சம் கூட பாவம் இல்லை. அவர் முறை முறைச்சார், அவ்வளவு கோபம் வந்தது. அந்த கோபத்தில் அற்புதம் பண்றாரு. நமக்கு கோபம் வந்தா இருக்கிற அபிஷேகம் போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வரும்போது வல்லமை வெளிப்படுகிறது. நம்ம கோபத்துக்கு அவருடைய கோபத்துக்கு வித்தியாசம் பாருங்க. நமக்கு கோபம் தான் இருக்கிற சமாதானம் போயிடும், இருக்கிற அபிஷேகம் போயிடும், எல்லாம் போயிடும் நமக்கு. ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வந்த பிறகுதான் புது அபிஷேகம் வந்துச்சு. அந்த கோபத்தோடு உன் கையை நீட்டினாரு, அவன் நீட்டினா சுகமாயிடுச்சு. அப்ப இந்த இடத்தில் அவர் எதுக்காக கோபப்பட்டார்? அதுதான் நம்மளுடைய ரீசன், அதான் நம்ம பார்க்க வேண்டிய கவனம். இருதய கடினம் உள்ளவர்களை பார்க்கும்போது அவருக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? கர்த்தருடைய காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிற இருதயம், கர்த்தருடைய காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இப்படித்தான் என்று சொல்லி ஒரு கடின இருதயத்தோடு வாழ்கிறவர்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? கோபம் வரும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் திறந்த இருதயமா இருக்கணும், கடினப்படக்கூடாது. இந்த கடினப்பட்ட இருதயங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு விரோதமான எண்ணம் கொண்டிருக்கிற கடின இருதயங்களை பார்க்கும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு இல்லையா. ஒவ்வொரு கோபத்தின் ரீசன், செகண்ட் ரீசன் இது. ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினவர்கள் மேல், தன் சரீரத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்கள் மேல் கோபம் வரும். இரண்டாவது, கடின இருதயம் உள்ளவர்கள் மேல் அவருக்கு கோபம் வந்துச்சு. மூணாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:24 வாசிக்கலாம். மத்தேயு 11:24.
அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில்
அவர் தம்முடைய பலத்த செய்கைகளில்
அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ,
பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ,
உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்
தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால்
அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே
உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும்
தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே,
நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்
சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால்
அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும்
சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது
லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்கே பார்க்கும் பொழுது கோரோசின், பெத்சாயிதா இந்த பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். தம்முடைய பலத்த செய்கைகள் வெளிப்பட்டுச்சார். பைபிள் வந்து ஒரு சுருக்கமான புத்தகம். இந்த இடத்துல அவர் என்னென்ன அற்புதம் செஞ்சார்ன்றது எனக்கு ஒண்ணுமே எழுதல. ஆனா ஒரு சிங்கிள் வேர்ட்ல போட்டிருக்கு, பலத்த செய்கைன்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான். மரித்தவர்களை எழுப்பி இருப்பாரு, திமிர்வாதக்காரர்களை எழுந்து நடக்க பண்ணியிருப்பாரு, ஊமையரை பேச வச்சிருப்பார், குருடரை பார்க்க வச்சிருப்பார். எல்லா அற்புதத்தையும் வெளியரங்கமா செஞ்சிருக்கிறார். பலத்த செய்கைன்னு போட்டிருக்கு ஒரே வார்த்தை. அப்படின்னா அவுட்லெட் மிரக்கிள், வெளியரங்கமான அற்புதம், கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடந்திருக்கும். பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார் இந்த கோரோசின் பெத்சாயிதாவில். செஞ்சிட்டு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார், இவ்வளவு அற்புதங்களை பார்த்து இந்த ஜனங்கள் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கிறார். உடனே அவரிடத்துல வந்து, உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம் ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன், இன்று நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு வருவாங்களா என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறார். ஒருத்தன் கூட அப்படி கன்ஃபஸ் பண்ணல. அற்புதத்தை வாங்கினவன் கூட அற்புதத்தோடு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கல. பைபிள் நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்குது, படிக்க வேண்டாம். லூக்கா 17:12-19 நீங்க வாசிங்கன்னா தெரியும். 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவாங்க. 10 பேருக்கும் நீங்கள் போய் ஆசாரியர்களும் கூட காண்பீங்கன்னு வரும். போற வழியில 10 பேர் சுகம் அடைவாங்க. ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு மகிமை செலுத்துவான். 9 பேர் அப்படி அற்புதத்தை வாங்கி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. நிறைய சம்பவங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்போடு அற்புதம் செய்கிறார். இந்த பட்டணத்திலேயே அவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். பலத்த செய்கை நடந்திருக்கு. ஆனால் ஒருத்தரும் மனம் திரும்பல. இதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் பொத்திட்டு வந்துச்சு. கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அவர்கள் என்றைக்கோ ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். கோபப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யறாரு, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் அற்புதம் செய்யறார். அந்த அற்புதங்கள் அவர் செய்யும் பொழுது அதற்கு நம்முடைய நன்றி உணர்வை காண்பித்து நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக இன்னும் திருப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நன்மை செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக திறக்கப்பட்டு நாம் அவரிடத்தில் இன்னும் நெருங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நன்மைகளை பெற்றுக்கொண்டு பேசாமல் எந்த ஒரு வாழ்க்கை மாற்றமும் இல்லாமல் ஒருவர் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? நன்மைகளை ஒவ்வொரு நாளிலும் பெறுகிறோம், அதே போல நம்முடைய வாழ்க்கை மாற்றமும் ஒவ்வொரு நாளிலும் நடக்கணும். புரியுது உங்களுக்கு? டெய்லி நம்ம நன்மை பெறுகிறது உண்மையானால் டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் சம்பவிக்கணும். டெய்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம் என்றால் டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் பல புதிய நல்ல சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள் நமக்குள் வெளிப்படணும். தவறான காரியங்கள் நீங்க வேண்டும், வாழ்க்கை மாற்றம் சம்பவிக்கணும். இந்த இடத்தில் அவர் அற்புதங்களை செய்கிறார், வாழ்க்கை மாற்றமே இல்லை. எல்லாரும் அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படவில்லை. அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்தது. அவனை கடிந்து கொண்டார். கொரோசினை உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு பயங்கரமான காரியம் உனக்கு நடக்க போகுது. கொடிய நியாய தீர்ப்பு உனக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். வாழ்க்கை மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரலனா, ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவித்தும் வாழ்க்கை மாற்றம் நமக்கு வரலனா, ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல திரும்பும். ஆண்டவர் இதுக்காக ஆண்டவர் கோபப்படுறார். நாலாவது ஒரு சம்பவம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 23 அதிகாரம் ஃபுல்லாவே படிச்சீங்கனால அவருடைய கோபம் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கு தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அதை எல்லாத்தையும் படிக்க டைம் இல்ல. முக்கியமான ஒரு சில வசனத்தை மட்டும் நம்ம படிக்க போறோம். இந்த 23 அதிகாரத்தில் 13-17 வரைக்கும் வாசிக்கலாம்.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசெயரே,
உங்களுக்கு ஐயோ,
மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை. பிரவேசிக்க போகிறவர்களை
பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
மாயக்காரராகிய வேதபாரகரே,
பரிசெயரே,
உங்களுக்கு ஐயோ,
பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி
விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே,
பரிசெயரே,
உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி
சமுத்திரத்தையும்
பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாகும்போது
அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள்.
குருடரான வழிகாட்டிகளே,
உங்களுக்கு ஐயோ,
எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால்
அதனால் ஒன்றுமில்லை என்றும்
எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில்
சத்தியம் பண்ணினால்
அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள்.
மதிகேடரே,
குருடரே,
எது முக்கியம்?
பொன்னோ?
பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? திரும்ப பேசுற மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ. இங்கே இவர்களுடைய காரியம் சொல்றாரு. பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்றீங்க, பரிசுத்தவான் மாதிரி உங்களை காட்டுறீங்க வெளியில, ஆனால் விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்கள். உங்க வாழ்க்கை பாவத்தில் நிறைந்திருக்கிறது. நீங்களும் பரலோகத்துக்குள்ள போக மாட்டீங்க. இன்னொருத்தன் போறதுக்கும் நீங்க இடங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒருவனை உங்கள் மாக்கத்தானாக்கும்படி உங்களை மாதிரியே ஒரு பரிசையனாய் ஒருத்தனை மாத்துறதுக்கு சமுத்திரத்திலையும் பூமியை சுத்தி சுத்தி வரீங்க. அப்படி அவனை மாற்றின பொழுது உங்களை விட நரகத்தின் மகனாய் நீங்க அவனை கன்வெர்ட் பண்ணிடுறீங்க, அவனையும் நரகத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுறீங்க. இவர்களை கர்த்தர் கடுமையாய் கண்டித்தார். குருடரே, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரேனர். இப்படி ஆண்டவர் கடுமையாய் இவர்களை சாடினதற்கு காரணம் என்ன? மாயக்காரர்கள். இன்னும் ரெண்டு வசனத்தை சேர்த்து படிப்போமா, 27-28 படிக்கலாம்.
மாயக்காரராகிய
வேத பாரகரே, பரிசெயரே,
உங்களுக்கு
ஐயோ,
வெள்ளையடிக்கப்பட்ட
கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள்.
அவைகள் புறம்பே
அலங்காரமாய் காணப்படும்
உள்ளேயோ
மரித்தவர்களின் எலும்புகளினாலும்
சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள்.
உள்ளத்திலோ
மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும்
நிறைந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கடிந்து கொண்டது, கோபம் கொண்டது மாயக்காரர்கள் மேல். இந்த பரிசெயர்கள் மாய்மாலமா இருந்தாங்க. பார்வைக்கு எல்லாருக்கும் முன்பாக பெரிய ஜபலம் பண்ணி ஷோ பண்ணாங்க, ஆனால் விதவைகளின் வீடுகளை பட்சித்தார்கள், அங்க போய் பாவம் பண்ணாங்க. இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பரிசுத்தம் இல்லை. தங்கள் மார்க்கத்தானாக்கும்படி ஒருவனுக்கு கொண்டு வரும்படியாக அலைஞ்சாங்க, அவனையும் நரகத்தின் மகனா மாத்தினாங்க. இவங்களும் பரலோகத்துக்குள்ள நுழைய போறது கிடையாது, போகிறவர்களுக்கும் இவங்க இடர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கதான் இந்த மாயக்காரர்கள். வெளியில ஒரு ஷோ, உள்ள வேற வாழ்க்கை. அத கடைசியில் இங்கே 27-28 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளியில பார்க்கும்பொழுது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சுத்தமா இருக்குது, அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா உள்ளே அது அசுத்தமா இருக்கிறது. வெளியில நீங்கள் ரொம்ப நல்லா ஷோ பண்றீங்க பரிசுத்தமான் மாதிரி, ஆனால் உள்ளேயே உங்க வாழ்க்கை அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்படி நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், ஆனால் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைஞ்சிருக்கிறீர்கள். வெளியில நீங்க நீதிமான் மாதிரி ஷோ பண்ணிட்டு உள்ளே உங்கள் வாழ்க்கை அக்கிரமமாயிருக்கிறது. 4வது விஷயம், நம்முடைய வெளியரங்கமான நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பர்சனல் லைஃபும் ஒன்னா இருக்கணும்ன்றார் ஆண்டவர். ஒரே மாதிரி இருக்கணும், புரியுதா உங்களுக்கு? சர்ச்சில் உங்களுடைய காரியம் எப்படியோ அதுவே உங்கள் வீட்டிலும் தொடர வேண்டும், உங்கள் அலுவலகத்திலும் இருக்கணும்ங்கிறார் ஆண்டவர். புரியுதா? வெளிப்பிரகாரமாய் உங்களை நீங்கள் காண்பிக்கிறது எதுவோ அதுவே நிஜமான வாழ்க்கையா இருக்கணும்ன்றார். வெளியில் நீங்கள் சாந்த சொருபியாய் காண்பித்து உள்ளே நீங்கள் கோபத்தை கொப்பளிக்கிற நபராக இருக்கக்கூடாது. வெளியிலே நீங்கள் ஒரு பரிசுத்தமான நபராய் காண்பித்து உள்ளே உங்கள் வாழ்க்கையிலே பாவத்திலே நிறைந்திருக்கக்கூடாது. வெளியிலே நீங்கள் எல்லாவிதமான உங்களை பத்தி நல்ல காரியங்களை காண்பித்து விட்டு உள்ளே உங்கள் வாழ்க்கையிலே அதற்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுங்கிறார். இதுதான் மாய்மாலம்ன்றதுக்கு அர்த்தம். இரட்டை வாழ்க்கை மாய்மாலம் என்பதற்கான இன்னொரு வார்த்தை என்னன்னா இரட்டை வாழ்க்கை. ஜனங்க காணும்படி காட்டுற ஷோ ஒண்ணு, ரியல் லைஃப் என்பது வேற. இதத்தான் மாய்மாலன்ற. உன் உண்மையான வாழ்க்கை எதுவோ அதை காட்டு. எதை மனுஷருக்கு காண்பிக்கிறாயோ அதையே தேவனுக்கும் காட்டுங்கிற. மனுஷனுக்கு நீ என்ன காரியத்தை நீ டிஸ்பிளே பண்ற, உன் லைஃப்ல காட்டுற, அதுவே ஆண்டவருக்கு முன்பாகவும் அதே வாழ்க்கை தான் இருக்கணுங்கிறார். வேற வாழ்க்கை வாழாத, அத ரட்ட வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் மாயமாலம்ங்கிறார். இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை அவங்களை அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துடுவார். இது வேத பாரகர் பரிசேயருடைய லைஃப் அப்படியே பீஸ் பீஸ் ஆகிடுவார். எல்லாத்தையும் அவங்களுடைய மாய்மாலத்தை அப்படியே பட்டியல் போடுறாரு. இந்த 23 அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். அவ்வளவு துல்லியமா எங்களுடைய காரியத்தை அப்படியே பேசிட்டே வர்றாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு. நான் இதை இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா நான் இன்னும் சொல்ல வேண்டிய நிறைய இருக்குது. ரட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்க்கும்போது அவருக்கு கோபம் வரும். மனுஷருக்கு முன்பாய் நீங்கள் ஒரு ஷோ, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை வேற அப்படின்னா ஆண்டவருக்கு கோபம் வரும். புரியுதா? சரி, இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இது கோபம் வரும். சரி, இப்பொழுது 4 விஷயத்தை பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து கோபம் கொண்ட 4 சம்பவங்களை பார்த்தோம். முதலாவது, தேவாலயமாயிருக்க நம்முடைய சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்தும் பொழுது அவருக்கு கோபம் வந்துச்சு. இரண்டாவது, கடின இருதயம் படைத்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவருக்கு கோபம் வருது. மூன்றாவது, நம்முடைய இருதயத்தில் அவர் நமக்கு செய்கிற அற்புதங்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் வரலன்னா அவருக்கு கோபம் வருது. நாலாவது, மாயமானம் பண்ணி இரட்டை வாழ்க்கை வாழும் பொழுது அதை பார்க்கும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு. இது அவருடைய லைஃப்ல ஒரு சைடு, இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல ஒரு சைடு. இப்ப அவருடைய வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை உங்களுக்கு காட்ட போறேன். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையின் அடுத்த சைடு, நெக்ஸ்ட் சைடு எடுத்து வாசிப்போம். இதுக்கு நான் ஃபாஸ்டா ஒரு 5 காரியம் ஃபாஸ்டா சொல்லி அதன் பிறகு கன்க்ளூட் பண்ண போறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான்.
நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால்
உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள்.
அவருடைய சகோதரரும்
அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி என் வேளை இன்னும் வரவில்லை. உங்கள் வேளையோ
எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது.
உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே
அது என்னை பகைக்கிறது.
நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள்.
என் வேளை இன்னும் வராதபடியால்
நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி
போதும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த தம்பிமார்கள் இருந்தாங்க. இவங்க வந்து சொல்றாங்க, அவருடைய சகோதரர் பிரபலமா இருக்க விரும்புகிறவன் செய்யற அற்புதத்தை எல்லாம் பப்ளிக்ல போய் செய்வான். இந்த அற்புதத்தை எல்லாம் நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல இங்க எல்லாம் செஞ்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நீ யூதயாவில் போய் இங்க தூரமா போய் அற்புதம் பண்ணுங்க, உங்களுக்கு ஊழியத்தெல்லாம் தூரமா வச்சுங்க. இந்த மாதிரி அற்புதம் செய்யறது, பிசாசை துரத்துறது, யாதி சுகமாக்குறது, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அலையிறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. வேண்டாம், அவங்க சொல்றவுடைய கான்செப்ட் அதுதான். அதனால இங்கே வேண்டாம், நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த நாசிரியத்துல எல்லாம் இந்த ஊழியெல்லாம் வேண்டாம், வேற எங்கேயாவது போய் வச்சுங்க என்று ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னை பிரபலப்படுத்த அவர் நினைச்சதே கிடையாது. தன்னை யாராவது மகிமைப்படுத்தினா கூட தேவனை மகிமைப்படுத்துன்னு சொன்னார். எங்கேயுமே தன்னை அவர் பிரபலப்படுத்துனது கிடையாது. தன்னை அவர் நல்லவன்ற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லிக்க அவர் இடம் கொடுக்கல. அப்படிப்பட்டவரை போய் நீ பிரபலமாக இருக்க விரும்புகிறீர், அநியாயமா பேசினாங்க, அநியாயமா குற்றம் படுத்தினாங்க. நீ பிரபலமா இருக்க விரும்புற, அதனால இந்த ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீர், இந்த அற்புதம் என்ற ஷோ எல்லாம் வீட்டுக்கிட்ட வேண்டாம், இங்க தூரமா போய் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதுக்கு ரொம்ப சிம்பிளா, இயேசு அவர்களை நோக்கி என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. எவ்வளவு பொலைட்டான ஒரு பதில் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு அவர் மேல வச்சு வைக்கப்பட்டது. அவரை எவ்வளவு பெரிய இன்சல்ட் இது. ஆனா அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவிகளாயிருக்கிறது, நான் சாட்சி கொடுக்கிறதுனால உலகம் என்ன பகைக்குது, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்க, என் வேலை இன்னும் வராதபடினால் இந்த பண்டிகைக்கு நான் இப்ப போறதில்லை. எவ்வளவு ஒரு அமைதியான நிதானமான ஒரு பதில் இந்த இடத்துல அவர் கொடுக்கிறார். ஃபேஸ் டு ஃபேஸ் அநியாயமாய் அவரை இன்சல்ட் பண்ணும் போது, இதான் இயேசு கிறிஸ்துவோட மறுபக்கம். நான் சொல்லிட்டே வரேன், நிதானமாய் என் வேலை இன்னும் வரல, உங்களுக்கு வேலை எப்ப வேணா நீங்க போக, நான் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அதனால இப்ப நீங்க போங்க, நான் இன்னொட்டே அப்புறம் நான் வரேன். இதுதான் அவருடைய பதில். இந்த பேச்சு பேசினவங்களுக்கு அவர் கொடுத்த பதில் இதுதான். சரியா, இன்சிடென்ட் ஒண்ணு முடிச்சு. செகண்ட் இன்சிடென்ட், மார்க்கு 3 20-21 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு வீட்டுக்கு போனார்கள், அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு, அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள், அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி, அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள்,
இது திருப்பியும் நாசிரியத்தில் நடக்குது. வீட்டுக்கு போனாங்க, நாசிரியத்துக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கிட்ட நடக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்க. அப்பொழுது ஜனங்க கூடி வந்துருச்சு. ஜனங்க கூடி வந்த உடனே இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சிட்டார். சாப்பாட்டு நேரம் வந்துச்சு, அவர் சாப்பிடுறது கூட டைம் இல்லை, ஏன்னா ஜனங்க வந்து நிக்கிது, சாப்பிட்டு அவர் டைம் வேஸ்ட் பண்ண முடியல. உடனே அவர் சாப்பிட கூட டைம் இல்லாம ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்றார். அவருடைய உறவினர் வந்தாங்களாம், இனத்தார். அப்படின்னா ஒருவேளை மரியாளுடைய அண்ணன் தம்பி வந்திருக்கலாம், யோசேப்புடைய அண்ணன் தம்பி வந்திருக்கலாம், தம்பி தங்கச்சி வந்திருக்கலாம். உறவினர்கள் வந்து பாக்குறாங்க, என்னாச்சு இவருக்கு, சாப்பாடு கூட சாப்பிடாம ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு உத்தரவுத்தனாக, மதிமயங்கி இருக்கிறார், ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு. சாதாரண மனுஷன் தான் சாப்பிடற நேரத்தில் சாப்பிடுவான், வேலை செய்யற நேரத்தில் வேலை செய்வான், அந்த நேரத்தில் கரெக்டாக அதெல்லாம் செய்வான். இவர் சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு சொல்லி இப்படி போய் கூட்டத்தை கூட்டிட்டு பேசிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு கூட்டத்தை வேற கூட கூட்டிட்டு ஒரு 12 இழுத்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு, மதிமயங்கி இருக்கிறார், பைத்தியம் முடிச்சிருச்சு. நாங்க இதுக்கு என்ன ரிப்ளை அவர் கொடுத்தா தெரியுமா, வாசிங்க 31 வாசிங்க.
அப்பொழுது அவருடைய சகோதரரும்
தாயாரும் வந்து
வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள்.
அவரை அழைக்கும்படி, இப்ப பாருங்க, அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்றதுக்குள்ள ஆள் அனுப்புறாங்க. அவரை அழைக்கும்படி உள்ள ஆள் அனுப்புறாங்க.
அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார்,
என் சகோதரர் யார் என்று சொல்லி
தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து இதோ
என் தாயும்
என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே
எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும்
எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார்.
நீங்க மதிமயங்கி இருக்கிறார்கள் என்று அவரை குறித்து பைத்தியமா இருக்கிறார் சொல்லி கொடுக்கப்பட்ட கமெண்ட்டுக்கு அவர் கொடுத்தது கோபமே படல. அவர் எனக்கு தாயார் யார், எனக்கு சகோதரர் யார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுது, இவங்க தான் எனக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டார். அமைதியா அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாரே தவிர, அந்த இடத்துல அவர் எந்த விதத்திலையும் கோபத்தை காட்டவே இல்லை. அவர் பைத்தியம்ட்டாங்க, ஆனா அதுக்கு அவர் எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. தேவ சித்தத்தின்படி செய்து இவங்க தான் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். 3 யோவான் சுவிசேஷம் 8 48 படிங்க.
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக
உன்னை
சமாரியன் என்றும்
உம்மை சமாரியன் என்றும்
பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள் அதற்கு இயேசு
நான்
பிசாசு பிடித்தவன் அல்ல
நான்
என் பிதாவை கனம் பண்ணுகிறேன்
நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நேரம் வந்து நிக்கிறாங்க யூதர்கள் நேரம் வந்து சொல்றாங்க உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று நாங்க சொல்றது சரிதானே நேரம் அவர்கிட்ட கேட்கிறாங்க டைரக்டா கேட்கிறாங்க சமாரியன் என்று சொல்லுகிறது இது இந்த இடத்துல டேர்ம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் அந்த இடத்தில் உயர்ந்த ஜாதியினராய் உயர்ந்த வகுப்பினராய் நினைக்கப்பட்டவர்கள் சமாரியர்களை அவர்கள் தாழ்ந்த ஜாதி உள்ளவர்களாக நினைச்சாங்க அப்ப இந்த இடத்துல கொடுத்த இந்த கமெண்ட் இந்த சமாரியன் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன் இது சமாரியன் என்கிற அந்த வார்த்தைக்கு காரியம் காஸ்ட் பேஸ்ல அவரை டீஸ் பண்ணாங்க ஏதா பேசுறவன் யூதன் நீ ரொம்ப மோசமான காஸ்ட் அப்படின்ற மாதிரி காஸ்ட் பேஸ்ல அவர் இன்சல்ட் பண்ணாங்க உன்னை சமாரியன் நாங்க சொல்றது சரிதானே அதுல கூட பரவாயில்ல அதை விட அடுத்தது கேட்டு கேட்டு சொன்னது மோசமானது உன்னை பிசாசு பிடிச்சவன் நாங்க சொல்றது சரிதானாங்க ஒரு வார்த்தை பாருங்க யூதர்கள் வந்து அவர் அப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணார் தொடர்ந்து படிங்க
அதற்கு இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன்
நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்ற நான் பிசாசு பிடித்தவன் அல்ல கோபமே படல அவரு உண்மை பிசாசு பிடித்தவன் என்று சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்கிறாங்க நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் என்ன ஒரு ரிப்ளை பாருங்க எவ்வளவு ஒரு பொலைட்டான ஒரு பதில் 52 படிப்போம்
அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று
இப்பொழுது அறிந்திருக்கிறோம்
ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள்
நீயோ
ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய்
எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும்
நீ பெரியவனோ அவர் மரித்தார் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள் உன்னை நீ எப்படி பட்டவனாக்குகிறாய் என்றார்கள்
போதும் இப்ப இந்த 52 வசனத்தை பாருங்க கன்ஃபார்ம்டா பேசிட்டாங்க நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம் கேள்வி கேட்டாங்க உன்னை பிசாசு பிடிச்ச சொல்றது சரிதானு கேட்டாங்க அடுத்தது பிடிச்சாங்க இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிச்சு நீ பிசாசு பிடிச்சவன் தான் அப்படின்ட்டாங்க இயேசு கிறிஸ்து எந்த விதமான கோபத்தையும் வெளிப்படுத்தவே இல்லை இவ்வளவு தூரம் நேருக்கு நேர் அவர் இன்சல்ட் பண்ணப்பட்டும் அவர் எந்த விதத்திலையும் அவர் அவங்களை பார்த்து கோபமே படல அமைதியா நான் பிசாசு பிடித்தவன் அல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறேன் அதோடு முடிச்சுக்கிட்டார் சரி 4 மார்க் எழுதின சுவிசேஷம் மறுபடி 3 வாங்க 22 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்
எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயர் செபூலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் அவர்களை அவர் அழைத்து
ஓமைகளாய்
அவர்களுக்கு சொன்னதாவது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால்
அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே
ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் எழும்பி
பிரிந்திருந்தால்
அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே
போதும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களானால் இங்கே அவரை பார்த்து சொல்றாங்க நீ பிசாசுகளின் தலைவனை கொண்டு இவன் பிசாசுகளை துரத்துனான் வேத பார்க்கர் வந்து அப்படின்னா இவரை வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி பேசுறாங்க பிசாசுகளின் தலைவனை நீ உள்ள வச்சுக்கிட்டு மற்ற பிசாசுகளை துரத்துற. இவர் தேவ ஆவியினால் இதை செய்யறாரு. ஆனால் பிசாசுகளின் தலைவர் லூசிபர் உனக்குள்ள வச்சுட்டுறாங்க, அதை வச்சுட்டு நீ மற்ற பிசாசுல சின்ன பிசாசுல துரத்துறார். இதுக்கு அவர் என்ன கொடுத்தார் பதில்? பொம்மணி தானமோ ஒரு டாக்டர் என்ன பேசினார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் நிலை நிற்காது, தனக்குத்தானே விரோதமாக இருக்கிற எந்த ராஜ்யம் நிலைச்சிருக்காது. ரொம்ப நிதானமா ஒரு டாக்டர் தான் சொன்னார். கோபமே படல. சாத்தான் சாத்தனை துரத்தினா அது எப்படி அவருடைய ராஜ்யம் நிலைச்சிருக்கும்? அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை பேசின அவங்க மேல ஒரு துளி கோபத்தை அவர் காட்டல, கோபமே படல. ஆனால் ஒரு விளக்கம் கொடுத்தார், அப்படி இல்லப்பா சாத்தன் அப்படிலாம் செய்யாது, நான் என்னை பத்தி அப்படி நினைக்காதீங்க, அவ்வளவுதான். அது அவருடைய கொடுத்த விளக்கம். அஞ்சாவது, இந்த ஒண்ணு மட்டும் வாசிச்சு முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 39 வசனம்.
இவன் யூதருடைய ராஜா என்று,
அன்றியும்
சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன்,
நீ
கிறிஸ்துவானால்,
உன்னையும்
எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று, அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும், தேவனுக்கு
பயப்படுகிறதில்லையா?
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே,
நீர்
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, பரதேசில் இருப்பாய் என்று, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய ரெண்டு பக்கத்திலே ரெண்டு கள்ளர்கள் அறையப்பட்டிருக்கிறாங்க. ஒருவன் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவரை பார்த்து இகழ்ந்தானாம், நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சித்துக் கொள். அந்த இடத்துல வச்சு இன்சல்ட் பண்றான், சிலுவையில் தொங்கிட்டு இருக்க போது. மற்றவன் அவளை கடிஞ்சிட்டான், ஏன்பா நம்ம நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவர் தகாத ஒன்று நடப்பிக்கல, இவ்வளவு கூடிதான ஆக்கினைக்குட்பட்டவனாகிருந்தும் தேவனுக்கு பயப்படாம ஏன் பாருக்கிற என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவ பார்த்து கேட்ட, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உடனே அவனுக்கு ஆன்சர் கொடுக்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இந்த இடத்துல இந்த ரெண்டு கள்ளர்களுமே பேசியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கிறான், இன்னொருத்தன் ஃபேவரா பேசியிருக்கிறான், இன்னொருத்தன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். இந்த இன்சல்ட் பண்ணி பேசுறவனுக்கு ஒரு சிங்கிள் வேர்டாரோ பதில் கொடுத்தார பாருங்க, ஒரு வார்த்தை அவனுக்கு அவர் பதில் கொடுக்கல. அவன் மேல கொஞ்சமாவது கோபப்பட்டாரா பாருங்க, கொஞ்சம் கூட கோபப்படல. இவனுக்கு கோபம் வந்துச்சு, நியாயமா இயேசு கிறிஸ்துக்கு தான் கோபம் வந்திருக்கணும். ஆனா இன்னொரு கள்ளனுக்கு கோபம் வந்துச்சு, இவரை போய் இவன் இப்படி பேசுறானே, அவனுக்கே கோபம் வந்துச்சு, ஆனா இவருக்கு கோபம் வரல. யோசிச்சு பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு கள்ளனுக்கே கோபம் வந்துச்சு அவன் பேசுறத கேட்ட உடனே, ஆனா பாதிக்கப்பட்ட இவருக்கு கோபமே வரல, எதுவுமே சொல்லல, பதிலே சொல்லல. அவருடைய விண்ணப்பத்துக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டார். இதுவரையிலும் ஒன்னவர் பேசிட்டேன், இன்னும் உங்களுக்கு செய்தியே சொல்லல, எது நியாயமானது எது நியாயம் இல்லைன்றது இன்னும் சொல்லவே இல்லை இல்லையா. இப்போ நம்ம வந்து நாலு காரியம், அவர் கோபப்பட்ட சம்பவங்களை நாலு காரியங்கள் நம்ம பார்த்தோம். கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பத்தில் கோபப்படாமல் இருந்த ஐந்து சம்பவங்களை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இங்கதான் இப்பதான் உங்களுக்கு செய்தி. இந்த முதல் நாலு சம்பவங்களும் ஒருவன் மனம் திரும்பாமல் போகும்போது, ஒருவன் மாய்மாலம் பண்ணும்போது, ஒருவன் கடினமான இருதயத்தோடு இருக்கும் பொழுது, ஒருவன் தன் சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்கும் போது, இங்க எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம பார்த்த ஐந்து சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா அவரை பர்சனல் அட்டாக் பண்ண விஷயம். நம்ம கடைசியா பார்த்த அஞ்சு சம்பவங்கள், சகோதரர் பேசுறது, குடும்பத்தார் பேசுறது, யூதர்கள் பேசுறது, வேதபாரகர் பேசுறது, கள்ளன் பேசுறது, எல்லாமே அவர் பர்சனல் அட்டாக் பண்ண விஷயம். இதுல ஊழியத்திற்கோ தேவனுடைய ராஜ்யத்துக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த பர்சனல் அட்டாக் பண்ண எந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்து கோபமே படல. நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு ஒருத்தன் சுவிசேஷத்தை சொல்றாம மனந்திரும்பல நம்ம பேசாம போயிடுறோம். ஒருவன் கடினமான இருதயத்தோடு வாழ்கிறான் என்றால் பேசாம போயிடுறோம். ஒருத்தன் மாய்மாலம் வந்தான் என்றால் பேசாம போயிடுறோம். ஒருத்தன் பாவத்தை செய்யறான் நம்ம பேசாம போயிடுறோம். ஆனா பர்சனல் உங்களை பத்தி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, என்ன ஆகுது உங்களுடைய நிலைமை? பர்சனலா ஒரு வார்த்தை உங்களை பத்தி ஒரு சின்ன வார்த்தை அட்டாக் பண்ணி பேசட்டுமே. இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வேண்டாம், பின்னால உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் அப்படி பேசி இருக்கட்டும். ஒருத்தர் வந்து சொல்றாங்க உங்களை பத்தி அவர் அப்படி சொன்னாருங்கன்றாங்க, என்ன கோபம் வருது, என்ன கோபம் வருது, என்னை பத்தி அப்படியா பேசிட்டான், என்னை பத்தி அப்படியா பேசினாவோ, எவ்வளவு கோபம் வருது. இதுதான் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து தான் அவருடைய கோபம் வந்ததே தவிர, பர்சனலா அவரை எத்தனை விதத்தில் நேருக்கு நேராக அவரை அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க, எந்த இடத்திலேயும் அவர் கோபப்படவில்லை. ஒரு இடத்துலயும் அவர் கோபப்படலை. சிலுவையில் போற வரைக்கும் கூட அவர் அப்படிதான் இருந்தார். இப்ப சொல்றேன் உங்களுக்கு, எது நியாயமான கோபம், எது நியாயம் இல்லாத கோபம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் ஒருவன் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமமாய் வாழும் பொழுது, மனந்திரமாமல் போகும் பொழுது, அதுக்காக நமக்கு கோபம் வர்றது நியாயமான கோபம். உங்களை பர்சனலா ஒருத்தர் அட்டாக் பண்ணும் பொழுது அதற்கு நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றால் அது நியாயம் இல்லாத கோபம். அதுதான் நியாயம் இல்லாத கோபம். நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் இவன் இப்படி பேசிட்டான், நான் திருப்பி பேசிட்டேன், இவன் இப்படி பண்ணுனா எனக்கு அப்படி பண்ணிட்டேன். கிடையாது, நியாயம் இல்லாத கோபம். எதுக்கு அதை நம்ம நியாயப்படுத்துறோம்? அது இல்ல. பர்சனலா உங்களை அட்டாக் பண்ணுகிற எந்த விஷயமா இருக்கட்டும், ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணலாம், பின்னால பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், உங்களை பர்சனலா அட்டாக் பண்ற எந்த விஷயத்துக்கும் கோபப்படுவதற்கு நமக்கு நியாயம் இல்லை. நியாயம் இல்லை. இப்ப புரிஞ்சிச்சா, நியாயமான கோபம், நியாயம் இல்லாத கோபம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு இதுதான் காரணம். நமக்கு அதுவே தெரியல, டிஃபரன்ஸ் தெரியல. இவன் இப்படி பண்ணிருந்தனால தான் நான் கோபப்பட்டேன் சொல்லி நியாயப்படுத்துறோம். இவன் என்ன பத்தி இப்படி பேசிட்டான் அதனால தான் கோபம் வந்துச்சுன்றோம், நியாயப்படுத்துறோம். கிடையாது, அது நியாயம் இல்லாத கோபம். எனக்கு விரோதம் இந்த காரியத்தை பண்ணதுனால்தான் இப்படி பண்ணுன்னு சொல்றதே தப்பு. இவன் இப்படி பண்ணினதுனால கோபம் வந்துச்சு சொல்றதே தப்பு. நியாயம் இல்லை. பர்சனல் விஷயத்துக்கு கோபப்படுவது நியாயம் இல்லை. தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்துக்கு மட்டும் நாம கோபப்படுவது நியாயம். இப்ப புரிஞ்சிருச்சா? இதத்தான் ஆண்டவர் சொல்றார், தன் சகோதரன் மேல் நியாயமில்லாத கோபப்படுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். ஜெபிக்கலாம். Glory to Jesus. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். நியாயமில்லாத கோபம், நியாயமான கோபம், ரெண்டு இருக்குது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட லைஃப் அப்படியே நம்ம டோட்டலா பார்த்துட்டோம். அவருடைய வாழ்க்கையில் இந்த கோப உணர்வுகள் வெளிப்பட்ட சம்பவங்கள், கோப உணர்வுகள் வெளிப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஒருவன் மனம் திரும்பாமல் போகும்போது கோபம் வந்தது, ஒருவன் கடின இருதயத்தோடு இருந்தபோது கோபம் வந்தது, ஒருவன் தேவாலயத்தில் வியாபாரம் பண்ணும் பொழுது கோபம் வந்தது, ஒருத்தன் மாய்மாலம் பண்ணி வாழும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் பர்சனல் அவரை பார்த்து நீ பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்வது சரிதானே சொல்லும் போது கோபம் வரல அவருக்கு. பிரபலமா இருக்கிறவன் போய் வெளியில யாற்பனை செய், இந்த ஊழியெல்லாம் இங்க வேண்டான்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவர் கோபப்படல. நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னையும் ரட்சித்துக் கொள், என்னையும் ரட்சித்துக் கொள் என்று சொன்னது அதுக்கு கோபமே படல. அவர் பர்சனலா அவர் எந்த இடத்துல அவர் அட்டாக் பண்ணப்பட்டாலும் அவர் கோபப்படல. இன்னைக்கு நமக்கு தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் யார் என்ன பண்ணாலும் நமக்கு கோபம் வராது. ஒருத்தன் பாவம் செஞ்சாலும் நமக்கு கோபம் வராது, ஒருத்தன் அசுத்தமா இருந்தால் கோபம் வராது, ஒருத்தன் கடினமா இருதயமா இருந்தால் கோபம் வராது, ஒருத்தன் மாய்மூலம் பண்ணால் கோபம் வராது. அதை பார்த்தா நமக்கு கோபமே வராது. ஆனா உங்களை மட்டும் யாராவது பர்சனலா ஒரு வார்த்தை சொல்லிட்டுமே அங்கதான் கோபமே வரும். எவ்வளவு ஒரு மாறுபாடான வாழ்க்கை நாம் வாழுகின்றோம், எவ்வளவு தூரம் ஒரு தவறான வாழ்க்கையை நாம் நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம், எவ்வளவு ஒரு தவறான காரியத்தை தவறு என்பதே நமக்கு தெரியல, நியாயமில்லாத ஒன்றை நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த செய்தி. எது நியாயமான கோபம் என்பது தெரியல, எது நியாயமில்லாத கோபம் என்பதே தெரியல. இவன் என்னை பத்தி அப்படி பேசிட்டான், அதனால்தான் எனக்கு கோபம் வந்துச்சுன்னு அதை நியாயப்படுத்துறோம். அதுதான் நியாயமில்லாத கோபம். நியாயமில்லாத கோபத்தை நியாயப்படுத்த நம்ம நினைக்கிறோம். இல்ல, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் கூட நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. என்னை பத்தி அப்படி பேசுனதால தான் எனக்கு கோபம் வந்துச்சு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். இல்ல, ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்றதில்லை. அதைத்தான் ஆண்டவர் நியாயம் இல்லைங்கிறாரு. நியாயம் இல்லப்பா, அப்படி நீ செய்யக்கூடாதுப்பாங்கிற, இதுதான் உன்னை நியாய தீர்ப்புக்கு நேரம் கொண்டு போய் விட்டுடும். அவர் சாட்டை எடுத்து அடிச்சது அவருக்கு நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போகாது. ஏன்? அது தேவனுக்கு ஏற்ற கோபம், அது அவர் நரகத்துக்கு கொண்டு போகாது. தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தில், தேவ சித்தத்திற்குரிய விஷயத்தில் கோபப்பட்டீங்கன்னா அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாது. உங்க பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று அவர்களை அடித்து திருத்தி நீங்கள் சரியான பாதையில் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாது. ஒருவன் பாவம் செய்கிறான் என்று அவனை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கோபம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாது. அந்த கோபம் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும், அந்த கோபம் உங்களுக்கு தேவ சமூகத்தில் உங்களை கிட்டி சேர பண்ணும். ஆனால் பர்சனலா உங்களை ஒருத்தன் பேசிட்டான், ஒரு கோபம் எரிச்சல் வைராக்கியத்தை கசப்பை வைத்துக் கொண்டு அவருக்கு விரோதமான நம்ம பேசும் பொழுது செயல்படும் பொழுது அதுதான் நம்மை நரகத்தில் கொண்டு போய் நிக்க வைக்கும், அதுதான் நம்மை நரகத்தில் கொண்டு போய் நிக்க வைக்கும். தெரிஞ்சுக்கணும், எது நியாயமான கோபம், எது நியாயமில்லாத கோபம். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். அப்பா, இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் நான் புரியாமல் இருந்தேன், இனி நான் உண்மை போல நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எங்க கோபப்படணுமோ அங்க கோபப்படணும், எங்க கோபப்படக்கூடாதோ அங்க நான் கோபப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா உங்க சாந்த குணத்தை எனக்கு தாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரே, அதுதாங்க இது, அதுதான் இது. அவரை பர்சனலா எத்தனை முறை அட்டாக் பண்ணப்பட்ட போதும் அவருக்கு கோபமே வரல. அதுதான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஒரு அனுபவம். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை உங்களை மாதிரி மாத்துங்க இயேசு ராஜா. என்னை யாரு என்னை எப்படி பர்சனலா அட்டாக் பண்ணாலும் எனக்கு கோபமே வரக்கூடாது, இப்படிப்பட்ட சாந்த குணத்தை எனக்கு தாங்கன்னு கேளு. பர்சனலா என்னை யார் எனக்கு முன்னால பேசினாலும் சரி பின்னால பேசினாலும் சரி அதை கேள்விப்படும் போது எனக்கு கோபம் வரக்கூடாது, இந்த உங்களுடைய சுபாவத்தை எனக்கு தாங்க. இப்படிப்பட்ட சுபாவத்தை, உங்க சுபாவத்தை எனக்கு தாங்க. உங்களிடத்தில் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கற்றுக்கொள்ள சொன்னீங்க, உங்க சாந்தத்தை கற்றுக்கொள்ள சொன்னீங்க. இப்பொழுது நான் உங்களிடத்தில் இதை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, இதை நான் செயல்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இப்பொழுதும் இவ்வளவு நேரம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க, இதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, கை கொள்ள எனக்கு பலன் கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திலும் நியாயமான கோபம் எது, நியாயமில்லாத கோபம் எது, பரலோகத்திற்கு நேரா எங்களை கொண்டு போகிற கோபம் எது, நியாய தீர்ப்புக்கு நேரா எங்களை கொண்டு போய் நிறுத்துகிற கோபம் எது என்பதை எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாறி போகட்டும். உங்களிடத்துல கற்றுக்கொண்டோம், எப்படி வாழணும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பர்சனலா யார் எங்களை அட்டாக் பண்ணாலும், அது உறவினர்களா இருக்கட்டும், கூட பிறந்தவர்களா இருக்கட்டும், நெருக்கமானவர்களா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், எங்களுக்கு கோபம் வராதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க. சாந்த குணம் உள்ள ஆவியினால் எங்களை நிறைத்து காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.